ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் நேர்கள் இணைந்திருப்பது சிறப்பு நேர்காணலிலே. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்காக நாம் சந்திக்க இருப்பவர் இணையத்திலே ஓர் ஈழத்து தமிழ் நூலகத்தை கட்டியெழுப்பி இந்த அறிவு களஞ்சியத்தை பரவலாக உலகெங்கும் வாழும் எமது உறவுகளுக்கு ஒரு அறிவு கருவூலமாக திரட்டி வருகின்ற அமைப்பாளர்களில் ஒருவரான கோபி அவர்களை நாம் இப்பொழுது நிலையத்திலே நேரடியாக சந்திக்கின்றோம். வணக்கம் கோபி.
வணக்கம் கானாபிரபா.
அதாவது இணையத்திலே ஓர் ஈழத்து தமிழ் நூலகம் என்கின்ற ஒரு அமைப்பு இயங்கி வருகின்றது. அதை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னர் ஆசியாவிலே மிகப்பெரும் அறிவு களஞ்சியமாக திகழ்ந்த எமது யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு 3 தசாப்தங்களை கடந்திருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த அழிப்பு அல்லது இந்த தொலைப்பு பற்றி உங்களுடைய பார்வை என்ன?
அதாவது 1981 ஜூன் மாதம் 1st அதிகார நேரத்திலே யாழ்ப்பாண நூலகம் எரிக்கப்பட்டது. அந்த எரிக்கப்பட்ட சூழலிலே அது 97,000 ஆவணங்களை கொண்டிருந்ததாக குறிப்புகள் உள்ளன. அது மிக முக்கியமாக மீண்டும் பெற முடியாத அளவு பெருமளவு கையெழுத்து பிரதிகள், ஏட்டுச்சுவடிகள், மருந்து மிகவும் அரிதான சில பழைய நூல்களின் 1st பிரதிகள் போன்றவை அளிக்கப்பட்டன. அந்த அளவில் அவை எக்காலத்திலுமே மீண்டும் பெற முடியாத அளவுக்கு மிகவும் ஒரு பெரிய ஒரு இழப்பு என்பதுதான் அதில் மிகவும் முக்கியமான விடயம். அதே நேரம் அந்த யாழ் நூலகம் எரிப்பு என்பது ஒரே நேரத்தில் ஒரு இடத்தில் நடந்ததால் பெருமளவு அடையாளம் காணப்பட்டிருந்த போதும் அதன் பின்னான போர் சூழல்களில் அதைவிட பெருமளவான ஆவணங்கள் படிப்படியாக இழக்கப்பட்டு கடைசியாக ஒரு பெரும் அறிவு சேகரம் ஒன்றும் கடைசி இறுதி காலத்தில் அளிக்கப்பட்டுள்ளது.
அதாவது இந்த ஆரம்பகட்ட அழிப்பை தொடர்ந்து பல இடப்பெயர்வுகள், புலப்பெயர்வுகள், போரினுடைய கடுமையான காலப்பகுதிகள் என்ற காலகட்டங்களிலே கூட பலவிதமான இப்படியான நூல்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன, தொலைந்தும் போயிருக்கின்றன இல்லையா?
உண்மைதான். அதாவது பொருத்தமான விதத்திலே அவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் எவையும் எடுக்கப்படாத காரணத்தினால் ஒவ்வொரு இடம்பெயர்வின் போதும் அவை அழிந்து போயிருக்கலாம். முக்கியமாக சில போர் நிலைமைகளால் மட்டுமல்ல, மலைகள் போன்ற காரணமாக மிருகங்கள் சாப்பிட்டது உட்பட, அதாவது வீடுகள் உடைந்து போனால் அதுக்குள்ள இருக்கிற பழைய கட்டுச்சுவடிகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு போறான். அந்த மாதிரியான நிகழ்வுகள்
நிச்சயமாக அதிலே வருத்தப்படத்தக்க விடயம் என்னவென்றால், இப்பொழுது நாங்கள் இந்த 30 கடந்திருக்கின்றோம். அந்த வடு என்பது இன்னுமே மாறாமல் இன்றுமே இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும் அழிவை இந்த நிகழ்வு ஏற்படுத்திவிட்டது. இதன் மூலம் நாங்கள் என்னதான் இந்த கட்டிடத்தை மீள எழுப்பினாலும் கூட அழிந்தவை அழிந்தவைதான். எத்தனையோ 1000 பிரதிகளை, அந்த மூல பிரதிகள் என்பது இழந்த நிலையிலே தான் நாம் இருக்கின்றோம். அப்படித்தானே?
உண்மைதான். 97,000 பிரதிகளை நாம் இழந்தோம் என்று இல்லை, ஆனால் அதில் அந்த மூல எட்டுச்சுவடிகள் மற்றும் அந்த எழுத்து பிரதிகள் என்பவை மூலப்பெற முடியாது. அவை சில 1000கள் சுவக்கம் பல 1000கள் இருக்கலாம். அவை என்ன அழிந்தன, எப்பொழுது பெற முடியும் என்பது தெரியாமல் போய்விட்டது. ஆனால் அதே நேரம் சில பழைய நூல்கள் என்று பார்க்கும் பொழுது பல பெருமளவு நூல்கள் மீண்டும் ஏதோ ஒரு இடங்களில் வேறு இடங்களில் இருக்கும். அவற்றை எல்லாம் எடுத்து பாதுகாத்து அல்லது அவற்றை இணைய வடிவத்தை இணையத்துக்கு ஏற்றி அவற்றை எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக நாங்கள் எவ்வளவு தூரம் அந்த கடந்த 30 சென்றிருக்கிறோம் என்றால் நமது முன்னேற்றம் போதிய ஒன்றாக இல்லை என்றதையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது.
நிச்சயமாக நிச்சயமாக. அந்த வகையிலே ஏதோ ஒரு வகையிலே இணையத்திலே இப்படியான நூல்களை சேமித்து வைப்பதன் மூலம் எதிர்காலத்திலே இப்படியான பிரதிகளுக்கு ஏதோ ஒரு வகையிலே அழிவோ அல்லது தொலைதலோ நேர்ந்தாலும் கூட எங்கோரிடத்திலே சேமிக்கப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு ரீதியிலே ஆவண காப்பகமாக, இணையத்தில் ஒரு ஆவண காப்பகமாக இந்த ஈழத்து தமிழ் நூலகம் என்பதை கட்டியெழுப்பியிருக்கிறீர்கள். அப்படித்தானே?
ஆமாம், நிச்சயமாக. அதாவது எண்ணிமை வடிவத்தில், அதாவது டிஜிட்டல் ஆர்கைவாக நாங்கள் அமைத்து கொள்ளும் அந்த சேமிப்புகள் என்பவை கணினிகள் ஊடாக பாதுகாக்கப்படலாம் என்பதால் அவை இவ்வளவு காலத்துக்கும் பாதுகாக்கப்படும், அவற்றை அழிக்கவோ இழிக்கவோ முடியாது. அந்த வகையிலே இப்போ நாங்கள் எண்ணிமை வடிவத்தில் ஆவணப்படுத்துறது என்பது ஒரு மிக முக்கியமான பாய்ச்சல். முக்கியமாக 90களில் இந்த இணையத்தின் வரவும் கணினி தொழில்நுட்பத்தினுடைய முன்னேற்றமும் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. இப்போ 80களில் இந்த நுண்பட சுருள் எனப்படுகின்ற மைக்ரோஃபில்ம் வசதிகள் மட்டும்தான் இருந்தன. அவற்றுக்குரிய கருவிகளை பெறுவது என்பது பெரிய செலவான விடயமாக காணப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும். இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாங்கள் நமது ஆவணங்களை பாதுகாத்துக் கொள்வது என்பது இவற்றை எக்காலத்துக்கும் எல்லா தலைமுறைகளுக்கும் கிடைப்பதற்கு ஒரு பெரும் வசதியை உருவாக்கி கொடுக்கும் என்பது மிகவும் முக்கியமானது.
நிச்சயமாக இந்த இணையத்திலே தமிழ் நூலகம் இதனுடைய ஆரம்பம் அப்படி அமைந்திருந்தது. இதை ஆரம்பித்த பொழுது அதற்கு உறுதுணையாக செயற்பட்டவர்கள் யார் யார், அதை பற்றியும் சொல்லுங்களேன்.
உண்மையில் இது போன்ற ஒரு இணையத்தில் நூலகங்களை அமைக்கிறது என்பதை பற்றின சில கருத்துக்கள் பொதுவாக தமிழ் சூழலுக்கு அப்பால் உலக அளவில் எடுத்துக்கொண்டால் 1945 அளவிலேயே அமெரிக்காவின் வெனவ புஷ் என்னும் ஒரு ஆய்வறிஞர் இதை பற்றி பேசியிருக்கின்றார். அதன் பின்னர் 60களில் சில புத்தகங்கள் வெளிவந்தன, அவை அந்த கருத்து நிலையிலே அவற்றின் முக்கியத்துவம். பிறகு 1971 கணினிகளின் வரவை தொடர்ந்து ஒரு குட்டன்பர்க் திட்டம் என்ற திட்டம் ஒன்று ஜோர்ஜ் ஹார்ட் என்பவர் சில புத்தகங்களை தட்டெழுதி தொடங்கியிருந்தார். ஆனால் உண்மையாக அவற்றின் பயன்பாடு என்பது 90களில் இணையம் வந்த பிறகுதான் ஒரு பெரும் பாய்ச்சலுக்கு வருகின்றது. அப்போ 90களில் குட்டன்பர்க் திட்டம் ஒரு பெரிய அளவுக்கு வளர்ச்சியடைய துவங்கியது. அதன் பிறகு 94 ஐக்கிய அமெரிக்காவில் ஒரு குறிப்பிடத்தக்க பெருமளவு நிதியை வழங்கி அவர்கள் அதுக்குரிய ஒரு பெரும் ஒரு ஆய்வு ஒன்றை மேற்கொண்டார்கள். அதன் பின்னர் மிக வேகமாக எல்லா நாடுகளிலும் வளர்ந்தது. தமிழ் சூழலை பொறுத்தவரையில் 1998 மதுரை திட்டம் என்று ஒரு திட்டம் பழந்தமிழ் நூல்களுக்காக செய்தார்கள். அப்போ அந்த திட்டத்துக்கு லண்டனில் வசிக்கும் திரு பத்மநாப ஐயர் 1999 இருந்தே பங்களிக்க துவங்கி இருக்கிறார். சில சமகால நூல்கள் அவர் அதில் கொடுத்தார். அன்றைய வகையில் 1999 புத்தகங்களை இணையத்துக்கு கொண்டு போகிறது என்னுடைய என்ற விடயம் தொடர்பில் முதல் முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் பின்னர் 2000 நடந்த தமிழ் இணைய மாநாட்டில் ஒரு ஆவண காப்பகம் என்பதை பற்றி ஒரு கட்டுரை சமர்ப்பித்திருந்தார். அதாவது கொள்கை அளவில் அதை பற்றி பேசியிருக்கிறார்கள். அதன் பின்னர் 2004 கடைசியிலே இதை பற்றி சில யோசனைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் நானும் இன்னொரு நண்பரும் அதை பற்றி செய்வோம் என்று சொல்லி நாங்கள் டைப் பண்ணி தட்டெழுதி இணையத்தில் சில புத்தகங்களை போட்டோம். அது ஆரம்பத்தில் மிகவும் சின்ன அளவில் துவங்கியது. அதன் பிறகு பத்மநாபையர், சசிவன் போன்ற பல நண்பர்கள் இணைந்து கொண்டார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் இதை டைப் அதாவது தட்டெழுதி ஒவ்வொரு புத்தகமாக ஒரு எழுத்தாக எழுதி போடுவோம் என்பது நீண்ட வேலை என்றதை
பெரிய ஒரு சவாலான ஒரு விடயம் இல்லையா?
நிச்சயமாக அதுவும் திருத்தி போடுவது என்பது சிக்கல் என்ற ஒரு கட்டத்துக்கு பிறகு நாங்கள் புத்தகங்களை முழுமையாக மீன்பெறி அதாவது ஸ்கேன் பண்ணி அப்படியே முழு புத்தகங்களாக இணையத்தில் ஏற்று துவங்கினோம். ஒரு கட்டத்தின் பிறகு ஒரு ஆவணம் என்று பார்க்கும் பொழுது அந்த முழுமையாக ஸ்கேன் பண்ணி போடுறது என்ற முக்கியத்துவத்தையும் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்த வகையில் 2007 இருந்து அதை துவங்கி நாங்கள் அதாவது ஸ்கேன் பண்ணி மீன்பெறி போடுறது என்று சொல்லி முதல் ஆரம்பத்தில் 100 புத்தகம் 200 புத்தகம் என்று தான் இருந்தது. பிறகு கடைசியாக கடந்த ஆண்டில் ஒரு 3000 வரை இணையத்தில் ஏற்றக்கூடியதாக இருந்தது. முக்கியமாக புலம்பெயர் தமிழர்கள் நிறைய நிதியுதவி வழங்கியிருக்கிறார்கள். அதாவது அதில் சேர்ப்பதற்கு நிறைய சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை எடுத்து நாங்கள் அங்கே இலங்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஆக்களுக்கு கொடுக்கைக்குள்ளே அவை சில ஆக்களை வேலை கமர்த்தியும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்தார்கள். அந்த அளவில் இப்பொழுது தற்சமயம் ஏறத்தாழ 9000 ஆவணங்களை இணையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அதில் புத்தகங்கள் என்றால் ஒரு 3000 ஒரு 3000 அதிகமான சஞ்சிகைகள், நிறைய அந்த பத்திரிகைகள் செய்தித்தாள்கள் எல்லாம் போட்டிருக்கிறோம். அதில் ஒரு 1500 பேரும் அதோட இந்த விழா மலர்கள், கும்பாபிஷேகம், கோயில் மலர்கள், பாடசாலை ஆண்டு மலர்கள், சில கல்வெட்டுகள் கூட வெளியிருக்கிறோம் என்றால் அது கூட ஒரு வரலாற்று ஆவணங்கள்.
நிச்சயமாக அந்த வகையிலே அதாவது இப்படியான ஒரு விடயத்தை ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டால் பொதுவாக ஒரு நூலகத்திலே வந்து ஒரு நூலை அதாவது ஒரு ஹார்ட் காப்பி அதை எடுத்து சேமிப்பது என்பது ஒப்பீட்டளவிலே இதைவிட கொஞ்சம் இலகுவானது என்று சொல்லலாம். ஏனென்றால் அந்த புத்தகத்தை எடுத்து அதற்கான ஒரு இலக்கத்தை பதிவை மேற்கொண்டு அதன் பின்னர் நூலகத்திலே சேமிப்பது என்பது முறைமையாக இருக்கின்றது. ஆனால் உங்களுடைய இந்த முயற்சி என்பது ஒரு புத்தகத்தை முழுமையாக அதனை அப்படியே இணையத்திற்கு ஏற்றுவது என்பது கிட்டத்தட்ட ஒரு புத்தகத்தை அச்சடிப்பதற்கு நிகரான ஒரு பணிச்சுமையையும் செலவினத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி இல்லையா?
உண்மைதான். அதாவது புத்தகம் என்பதால் நாங்கள் நேர புத்தக கடையிலே வாங்கி அது அதை பற்றி பதிவை மேற்கொண்டு நீங்கள் சொன்ன போல எண் கொண்டு வழங்கி வைத்து விட்டால் போதுமானது. ஆனால் இப்போ இந்து ஆவணங்கள் என்று சொல்லும்பொழுது இந்த ஆவணத்துக்கு உரிமையாளரிடம் தேடி அவற்றை பெறுவது, அவருடைய அனுமதியை வாங்குவது, பின்னர் அதை உரிய இடத்துக்கு தபாலிலேயோ அல்லது நேரையோ கொண்டு போய் சேர்க்கணும். அப்புறம் அந்த இடத்துல அவர்கள் ஒவ்வொரு பக்கமாக அவற்றை மின்பரிடுவார்கள். பிறகு அது மின்பரடி முடிந்த பிறகு அந்த பக்கங்கள் எல்லாம் சரியாக வந்திருக்காண்டு ஒரு நாள் திருப்பி ஒரு கால் பார்க்கணும். அது சரிபார்த்த பிறகு அதன் அந்த மின்வரடும் பொழுது வரக்கூடிய அந்த அடையாளங்கள் மார்க்ஸ் எல்லாத்தையும் அளிப்பார்கள். அழித்து பிறகு மின்னூலாக்குவினம், பிறகு அதை இணையத்தில் ஏற்ற வேணும். ஏற்றிட்டு இணையத்தில் அதுக்கேற்ற மாதிரியான தகவல்களை கொண்ட பக்கங்களை உருவாக்கினாத்தான் அந்த இலகுவாக தேடி அடையக்கூடியதாக இருக்கும், அதுக்குரிய ஒழுங்கு செய்யணும்.
கண்டிப்பாக
என்ற அளவில் ஒரு நீண்ட ஒரு பயணமாக தான் ஒரு புத்தகம் வந்து இணையத்தில் சேரும். ஆனால் சேர்ந்த பிறகு அந்த புத்தகத்தை உலகத்தில் உள்ள எவரும் எந்த நேரமும் பயன்படுத்தலாம் என்றுதான் மிக முக்கியமானது.
நிச்சயமாக.
ஒரு சாதாரண நூலகத்தில் நாங்கள் ஒரு புத்தகத்தை கொண்டு வச்சால் அந்த பிரதேசத்தில் வாழ்கிற ஒரு ஆள் அந்த நகரத்தில் உள்ள ஒரு ஆள் தான் பெறுவார். இது இணையத்தில் கொண்டு வச்சால் அது நோர்வேயில் இருந்தாலும் சரி,
எந்த மூலையில் இருந்தாலும்,
சிட்னி என்றாலும் சரி, எந்த மூலையில் இருந்தும் எவரும் எந்த நேரமும் அதை எடுத்து பயன்படுத்தலாம். அந்த அளவில் அந்த பயன்பாடு என்றது ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி அடைகிறது.
கண்டிப்பாக, கண்டிப்பாக. இந்த நூலக திட்டம் இந்த ஒரு இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக நீங்கள் இயங்கி வருகிறீர்கள். ஆஸ்திரேலியாவிலே இதற்கு பொறுப்பாக நீங்கள் இருக்கின்றீர்கள். இதனை தவிர உலகெங்கும் மற்ற பாகங்களிலே கூட ஒவ்வொருவர் பொறுப்பாக இயங்கி வருகின்றார்கள். அந்தந்த நாடுகளிலிருந்து அந்தந்த நாடுகளிலே கிடைக்கக்கூடிய வளங்களை திரட்டி இலங்கைக்கு அனுப்பி அதன் மூலம் பின்னர் நீங்கள் இப்படியான ஒரு முழுமையான செயற்திட்டத்தை நடத்தி வருகின்றீர்கள். இந்த அமைப்பு ரீதியான செயல்பாட்டிலே நீங்கள் எப்படியான கட்டமைப்புகளை வைத்திருக்கிறீர்கள், அதாவது எந்தெந்த விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், எப்படியான நடைமுறைகளுக்கு ஏற்ப இந்த புத்தகங்களை சேமிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படை விதிமுறைகள் என்று சொன்னால் இவற்றையெல்லாம் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்?
ஒன்று, புத்தகங்களை எடுத்துக்கொள்வது என்று பார்த்தால் நாங்கள் நல்ல புத்தகம் கூடாத புத்தகம் என்ற மாதிரியான தரங்கள் இவையத்தையும் நாங்கள் நிர்ணயிப்பது இல்லை. அது எதிர்காலத்துக்கும் ஆய்வாளர்களுக்கும் உரிய வேலை, எங்களுடைய வேலை இல்லை என்பதே ஒரு தெளிவான முடிவு எடுத்திருக்கிறோம்.
கண்டிப்பாக.
அப்பொழுது நாங்கள் ஒரு தெளிவான வரையறை வைத்திருக்கிறோம். என்னவென்றால் நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற புத்தகங்கள் ஒன்றில் ஒரு இளத்து எழுத்தாளர் எழுதிய புத்தகமாக இருக்க வேண்டும், அல்லது இளம் தொடர்பான ஒரு புத்தகமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் இளத்தில் அச்சடிக்கப்பட்டதாக ஒரு இளத்து பதிப்பத்தினுடைய புத்தகமாக இருக்க வேண்டும். அதாவது ஒரு தேசிய நூலகம், ஒரு ஆஸ்திரேலிய நேஷனல் லைப்ரரி, ஆஸ்திரேலிய தேசிய நூலகம் எப்படி தன் புத்தகங்களை தெரிவு செய்யுமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பை தான் வைத்திருக்கிறோம். எங்களுக்கு தொடர்பான விடயங்கள் மட்டும். இதை விட வேறு விடயங்களை நாங்கள் வருவது உண்டு, சேமிப்பது உண்டு. ஆனால் அது எமது அந்த ஒழுங்குக்குள்ளே அதை நாங்கள் அவற்றை வச்சு கொள்வதில் வேறையாக சேமிக்கிறோம். முக்கியமாக அதாவது தெரிவு என்ற அளவில் இந்த மூன்று தான், ஒரு இளத்து புத்தகம், அல்லது இளத்து எழுத்தாளர் புத்தகம், அல்லது இளம் தொடர்பான புத்தகம். அதாவது புத்தகம் பார்க்கக்குள்ள புத்தகம் மட்டுமில்லை, அச்சில் வெளிவார்கிற எல்லாமே என்றால் அது ஒரு நூல்கள், இதழ்கள், பத்திரிகைகள், சின்ன பிரசுரங்கள், நினைவு மலர்கள், விழா மலர்கள், ஆண்டு மலர்கள், கல்வெட்டுகள் கூட நாங்கள் சேமிச்சிருக்கிறோம். இப்போ இரண்டால் இப்போ ஒரு கல்வெட்டு புத்தகம் ஏன் சேமிக்கிறீங்களு கூட சில நூல்கள் கேட்டிருக்கிறார்கள். அந்த ஒரு கல்வெட்டு புத்தகம் இன்றைக்கு நாளைக்கு உலகெங்கும் சிதறிட்டோம் நாங்கள், நம்மளுடைய சந்ததிகள், நாங்கள் இங்கே இருந்து வந்தோம் என்று தேட வழிவிட்டால் யாரோ ஒரு ஆளுக்கு அது பயன்படும்.
கண்டிப்பாக. அந்த வகையிலே இப்படியான தேடல்களை, இந்த திரடல்களை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது எமது ஈழத்து எழுத்தாளர்களை எடுத்துக்கொண்டால் இப்படியான ஒரு உலகளாவிய ரீதியிலே இப்படியான மாற்றங்களை உள்வாங்க கொஞ்சம் கஷ்டப்படுவார்கள். ஏனென்றால் தமது பிரதிகளுக்கான காப்புரிமையை வைத்திருப்பார்கள். அதை நாமே எமது தலைமுறையே அச்சிட்டு மீண்டும் மீண்டும் ஒரு அச்சு ஊடக வடிவிலே தான் இப்படியான நூல்களை வெளியிட வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படியான ஒரு சவாலை கூட நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும் இல்லையா? அதாவது ஒரு புத்தகத்தை இப்படியான ஒரு இபுக், அதாவது இந்த மின் நூலாக வெளியிடும் பொழுது அது தன்னுடைய நூலுக்கான ஒரு விற்பனையை பாதிக்குமோ, அல்லது தனக்கான அந்த உரிமையை நான் இழக்கின்றேனோ என்ற ஒரு ஒரு அச்சத்தை எழுத்தாளனுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்குமா?
ஓரளவு இது தொடர்பான நேரடி பரிச்சயம் இல்லாதவர்கள் நிச்சயமாக இப்படி உணர்வார்கள் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நாங்கள் அனுமதி வாங்கும் பொழுது ஒரு அனுமதி கடிதத்தில் ஒரு விரிவாக இதுகள் பற்றி குறிப்பிடுகிறோம். அதாவது அந்த புத்தகத்திலே ஒரு புத்தகத்தை நாங்கள் மீன்படிவில் சேமித்தால் அதில் எந்த விதமான மாற்றமும் ஒரு சின்ன திருத்தமும் கூட செய்யக்கூடாது, ஒரு சின்ன பக்கத்தை அசைக்கிறது கூட கூடாது. மேடம், அந்த புத்தகத்தில் இப்போ இணையதளப்புடைய எந்த விதமான விளம்பரங்கள் அல்லது எந்த விதமான கட்டணம் உங்கள் முறைகள் ஒன்றுமே இல்லாமல் செய்ய வேணும்ன்றது சில விஷயங்கள் முக்கியமாக பார்க்குறோம். அதாவது எழுத்தாளர் இது ஒரு ஒரு வகையில் இப்போ மேற்கில் இருந்து பிரபலமாகி வருகிற கிரியேட்டிவ் கமன்ஸ் போன்ற ஒரு அடிப்படை தான். அவருடைய புத்தகத்தை வாசிக்கலாம், அதே நேரம் அவற்றை பிரதி எடுக்கவோ அல்லது ஒரு அச்சிட்டு கொள்ளவோ அல்லது வேறு விதமான பயன்படுத்தவோ முடியாது. ஒரு விதத்தில் பார்த்தா நீங்கள் ஒரு நூலகத்தில் போய் ஒரு புத்தகத்தை எடுத்து பாவிக்கிற போல தான். ஒரு நூலகத்தில் புத்தகங்கள் வாங்கி வைப்பினோம், அதை நாங்கள் எடுத்து பாவிப்போம்
கண்டிப்பாக.
அதுபோல் இதான இது ஒரு நேரத்தில் பலர் பாவிக்கலாம்ன்றது தான் அதன் ஒரு மாற்றம். அப்போ நூலகத்தில் போய் பாவிக்கிற ஆட்களும் புத்தகத்தை எடுக்கலாம்ன்ற மாதிரி தான் அதை கொண்டு போகிறோம். அதே நேரம் அதில் மாற்றங்கள் செய்ய முடியாதுன்றத விஷயங்கள்லாம் மிக தெளிவாக குறிப்பிட்டு கொள்கின்றோம். இன்னொரு விடயத்தை பார்த்தால் இப்போ புத்தக விற்பனை என்று பார்க்கக்குள்ள இப்போ நீங்கள் பல சஞ்சிகைகள் இணையத்தில் வருது, இப்போ வந்து வெளிவந்த உடனேயே எல்லாம் வருது. இப்போ இணையத்தில் வாசிக்கிறார்கள் வாசிப்பினம், அவை வாங்குறார்கள் எப்பயுமே வாங்குவினம். இந்த கையில் புத்தகமாக வாங்குற அந்த அனுபவத்தை ஒரு காலமும் முனையும் கொடுக்காது.
கண்டிப்பாக
நீங்கள் தொடர்ச்சியாக ஆய்வு செய்யலாம் புத்தகங்களை வச்சுக்கொண்டு, ஆனால் நீங்கள் வச்சு வாசிக்கிறதுன்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. என்ன
நிச்சயமா
இப்போ அந்த அளவில் இணையம் உண்மையாக ஒரு நல்ல புத்தகத்தை பலருக்கு கொண்டு போய் சேர்க்கறது விதத்தில் உண்மையில் ஒரு நல்ல புத்தகங்களுக்கான விற்பனையை கூட்டும் என்று கூட நம்புகிறோம் நாங்கள்.
அந்த வகையிலே இந்த ஈழத்து நூலகம் இதனுடைய அந்த இணையதள முகவரியையும் நீங்கள் குறிப்பிட்டு அதற்கு பின்னர் நாம் இதை பற்றிய மேலதிக விவரங்களையும் பெற்றுக்கொள்ள இருக்கின்றோம். இந்த இணையதள முகவரியை பற்றி சொல்லுங்களேன்.
www.noolagam.org என்ற முகவரியில் இயங்குகின்றோம். அது NOOLAHAM.org. அதில் நீங்கள் .com என்று அடித்தாலும் அது அந்த முகவரிக்கு தான் போய் சேரும்.
நிச்சயமாக, அதாவது இதை பற்றி பரவலாக அறிந்து கொள்ளாத நேயர்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரும் உதவியாக இருக்கும்.
இன்னொன்றையும் குறிப்பிடலாம், இப்பொழுது மிக வேகமாக நிறைய புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் தற்செயலாக ஒரு தேடிக்கொண்டு போகும்பொழுது என்னுடைய பாடசாலை மலர் ஒன்றை பார்க்க முடிந்தது. அதுபோல் இப்போ நீங்கள் ஒவ்வொரு வேறும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொடர்பான எது ஒன்று நீங்கள் இந்த நிறுவனத்தில் ஏற்கனவே காணுவீங்கள். உங்களோட பாடசாலையாக இருக்கலாம், உங்களுடைய ஊரை பெற்ற ஒரு புத்தகமாக இருக்கலாம், உங்களோட கோயில் பெற்ற ஒரு புத்தகமாக இருக்கலாம். நிறைய விடயங்கள், நெல்லக்கந்தர் நூல் முதல் சின்ன சின்ன கோயில்கள் வரைக்கும் நிறைய புத்தகம்
ஊரில் இருக்கின்ற சின்ன கோயில்கள் அவர்களுடைய அந்த கும்பாபிஷேக மலர்களோ
அதுகளெல்லாம் பொதுவான நூலகங்களில் பெருமளவில்
சேமிக்கப்படுறதில்லை.
நாங்கள் அதுகளை மிகவும் தேடி தேடி சேமித்து கொண்டு வரோம். அதே நேரம் முந்தைய ஒரு காலத்தில் சும்மா சாதாரணமாக ஒரு ஒரு ஆய்வு புத்தகம்னு சொன்னால் அபிதான கோசம் ஒரு புத்தகம் வந்தது 1902 முதலாவது தமிழ் கலைக்களஞ்சியம் ஈழத்திலேருந்து தான் வந்தது. 1979 ஆர்மோன் ஆவலர் மலர் ஒரு மிக முக்கியமான காத்திரமான ஆவணம் வெளிவந்தது என்றது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு செய்தியைத்தான் படிப்போம். இன்றைக்கு இந்த ஒவ்வொரு புத்தகத்தையும் நீங்கள் இணையத்தில் போய் பார்க்கலாம். அபிதான கோசம் தான் தமிழில் வந்த முதலாவது கலைக்களஞ்சியம், அது இடத்திலிருந்தான் வந்தது. அந்த புத்தகத்தை கூட ஆவணப்படுத்தி இருக்கிறோம்.
இப்படியான இந்த ஆவணப்படுத்தலிலே நீங்கள் உங்களுடைய இணையதளத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது www.noolagam.org என்கிற அந்த இணையதளத்தை எடுத்துக்கொண்டால் அதிலே நீங்கள் அந்த பிரிவுகளை எப்படி வகைப்படுத்தி இருக்கிறீர்கள்?
அதில் நாங்கள் பெரும் வகைகளாக பெரும் பிரிவுகளாக மூன்றாக பிரித்திருக்கிறோம். நூல்கள், அதாவது ஒரு தனித்தனி நூல்களாக கருதப்படக்கூடியவையெல்லாம் நூல்கள். இதழ்கள் என்று சொல் வகையில் ஆய்விதழ்கள் மற்ற சஞ்சிகைகள் எல்லாவற்றையும் இதழ்கள் என்று போட்டிருக்கிறோம். செய்தித்தாள்கள் என்று வரக்கூடிய, அதாவது செய்திகளை தாங்கி வருகின்ற பத்திரிகைகள் எல்லாத்தையும் பத்திரிகைகள் என்று பிரிவு. இவற்றுக்குள்ள அடங்காத அந்த மலர்கள் எல்லாவற்றையும் ஒரு பொதுவான பிரசுரங்கள் என்ற ஒரு பிரிவில் நான்கு பிரிவாக பிரித்திருக்கிறோம். இந்த பிரிவுக்கு மேலதிகமாக எழுத்தாளர்கள் ஒவ்வொரு புத்தக போடைக்குள்ள அதுக்குரிய எழுத்தாளர்கள் யார், எத்தனை ஆண்டு வெளிவந்தது, அதை வெளியிட்டவர் யார் என்ற விவரங்களையும் உள்ளிருப்பதால் எழுத்தாளர்களுடைய ஒரு பட்டியலுக்குள்ளாகவும் அதை தேடலாம். அதோடைய அந்த வெளியீட்டாளர்கள் வெளிவந்த ஆண்டுகள் போன்றவற்றையெல்லாம் தேடலாம். அதாவது ஏறத்தால 9000 ஆவணங்கள் இருக்கின்றன, அவற்றில் 1800 எழுத்தாளர்கள் இருந்த புத்தகங்கள் உள்ளன. 1300 இதெல்லாம் ஒரு ஏறத்தாழ தான் சொல்லுகிறேன், 1300 பதிப்பாளர்கள் என்ற புத்தகங்கள் உள்ளன. சஞ்சிகள் என்ற ஏறத்தால 400 வகையான சஞ்சிகள் என்ற 3000 அதிகமான பிரதிகள் உள்ளன. இப்போ இவை இப்படி அது தவிர ஆவண வகைகளையும் இப்போ சேர்த்து கொண்டு வரோம். ஒவ்வொரு வகைக்குள்ளாலையும் தேடக்கூடிய மாதிரி இப்போ பலவிதமான முறைகளில் போய் இதை அணுகி தேடலாம். இது எல்லாவற்றையும் விட பட்டியல்களாகவும் போடுறோம். ஒவ்வொரு 100 புத்தகமாக பட்டியலும் பட்டியலுக்குள்ள கடைசியாக என்ன புத்தகம் வந்தோம்னு பார்க்கலாம்.
இந்த பணி என்பது, அதாவது ஒரு எழுத்தாளரிடமிருந்தோ அல்லது குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தினுடைய உரிமையாளர் அவரிடமிருந்தோ அந்த உரிமையை நீங்கள் பெற்ற பின்னர் அடுத்த கட்ட பணி என்பது எப்படி நடைபெறுகிறது? அதாவது உங்களுக்கான ஒரு குழு ஒன்று இருக்கின்றது, அவர்கள் இவற்றை அப்படியே மின்னச்சாக எடுக்கும் பொழுது அந்த பணி என்பது சுமாராக இவ்வளவு கால பகுதியை உள்ளடக்கியதாக இருக்கும், அதற்கான தேவைகள் எப்படி இருக்கும்?
தேவைகள் என்று வரும்பொழுது நாங்கள் பொதுவாக தொடர்புகள், அதாவது ஆரம்பத்திலிருந்து பார்த்தா எழுத்தாளர்கள் தொடர்புகள் வேணும், அவற்றை புத்தகங்கள் எடுக்கிறது. அந்த தொடர்புகள் மற்றது இந்த புத்தகங்களை சேமித்து அனுப்புறது, இந்த மாதிரியான வீடுகள் எல்லாவற்றையும் தன்னார்வமான ஆட்களை வச்சு கொண்டு தான் செய்கிறோம். தனியாக அந்த புத்தகங்களை பதிவு செய்கிற வேலைகள், அதாவது ஸ்கேன் பண்ணுவது, அவற்றை இணையத்தில் ஏற்றுவது போன்ற வேலைகளை நிதியை கொடுத்து செய்கிறோம். இது ஆரம்பத்தில் முழுமையாக எல்லாவற்றையுமே தன்னார்வத்துண்டாகத்தான் செய்து கொண்டு வந்தோம். ஒரு கட்டத்தில் பார்த்தால் இந்த விதமாக போனால் நமது வளர்ச்சின்றது சின்னதாக இருக்கும் என்றபடியால் கொஞ்சம் நிதியை பயன்படுத்த துவங்கினோம். நிதி பயன்பாடுகள் வரைக்குள்ள அந்த அனுப்புற ஆக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மைன்றதெல்லாம் வருது. அப்போ நாங்கள் 2010 அது நிறுவனமாகவும் பதிவு செய்து கொண்டாங்க இலங்கையில் சட்டப்படி. அதன்படி எங்களுக்கு வருகின்ற பணம் செலவு விவரங்கள் முழுக்க நாங்கள் பதிவு செய்கிறோம். அதில் உண்மையை சொன்னால் இணையத்தில் தமிழ் சார்ந்த இயங்குகிற அமைப்புகளில் நாங்கள் மிகவும் முன்மாதிரியாக செயல்படுறோம். ஒவ்வொரு சதம் யார் எவ்வளோ கொடுத்தாலும் அது விவரம் முழுக்க இணையத்தில் பதிவு செய்கிறாங்க, ஒவ்வொரு செலவும் முழுக்க பதிவு செய்கிறாங்க. ஒரு ஆண்டரைக்கு ஒரு வருஷம் வெளியிடுறாங்க, இப்போ கடைசியாக 3வது ஆண்டரைக்கு இப்போ வெளிவந்திருக்கு. அதில் என்ன இந்த ஆண்டு என்ன செய்கிறாங்க, இதுக்கு எவ்வளவு செலவு, எத்தனை புத்தகம் வந்தது, எத்தனை எழுத்தாளர் வந்தார்கள், முழு தகவலையும் வெளியிடுறோம். இதில் நாங்கள் முக்கியமாக கவனிக்கிறது என்னென்று சொன்னால், இது நான் ஒரு ஆள் விரும்பி அல்லது இன்னொரு ஆள் விரும்பி செய்த ஒரு வேலையில் இப்போ தச்சமயம் ஒரு 400-500 பேர் பங்கு பெற்றிருக்கிறேன். இது ஒரு கட்டத்தில் தொடர்ச்சியாக பங்களிக்கிற ஒரு 10 பேரை பார்க்கலாம். ஆனால் இது ஒரு சமூகத்தினுடைய வேலை என்று பார்க்கக்குள்ள இதில் அந்த நிறைய பங்களிப்பு தேவை என்றதான் இதில் மிக முக்கியம். ஏன்னா இப்போ நாங்கள் வெளியிடுற புத்தகங்கள் பொதுவாக எல்லார்டையும் கிடைக்கிற மாதிரியான புத்தகங்கள். இப்போ அதுக்கு அப்பால் இந்த தேடி தேடி செய்ய வேண்டிய வேலைகள் என்றது தனியாக ஒரு சின்ன குழுவால் எங்களால் செய்யப்படக்கூடிய வேலை இல்லை.
கண்டிப்பாக
இதற்காக சில புதிய குழுக்கள் உருவாக்கப்படுகின்றன, அதாவது பெரிய சிறுதியாக இப்போ யாழ்ப்பாணத்தில் ஒரு குழு, கொழும்பில் ஒரு குழு, மட்டக்களப்பில் என்ற மாதிரி ஏற்கனவே 2-3 குழுக்கள் இயங்குகின்றன. இதை விட இப்போ நாடுகள் சார்ந்தும் சில குழுக்கள் உருவாகின. உதாரணத்துக்கு இப்போ சிட்னி எடுத்துக்கொண்டால் சிட்னியில் ஒரு குழு, மெல்போர்னில் ஒரு குழு ஒன்று உருவாகமாக இருந்தால் அதன் ஊடாக இன்னும் நிறைய விடயங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம்ன்றது முக்கியம். அப்போ அந்த கட்டமைப்பை இன்னும் வளர்த்துக்கொள்ளேக்குள்ளே இது இப்போ ஒரு மேலிடத்திலிருந்து வார மாதிரி கட்டமைப்பு இல்லை, பல பல சின்ன குழுக்கள் இணைஞ்சு ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த வேலையை செய்விச்சு கொள்வதுண்டு. இப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்கள் எப்படி இந்த வேலைகள் பங்கெடுக்கப்பட்டு செய்யப்படுகின்றன சொல்லி. அப்போ இது ஒவ்வொரு பிரதேசத்திலிருந்தும் தனிப்பட்ட ஆக்களாகவோ குழுக்களாகவோ சேகரித்து அனுப்புகிற புத்தகங்களை இலங்கையில் கொண்டு போய் வச்சு செய்கிற வேண்டும். வெளிநாடுகளில் செய்கிற செலவு கூட இப்போ இலங்கையிலிருந்து அவற்றை இணையத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒழுங்கு வச்சுருக்கிறோம்.
அதாவது இந்த பணியை செய்யும் பொழுது இதில் பெரும் முக்கியமான ஒரு காரணியாக இருப்பது பணம். அந்த நிதி தேவை என்பது இப்படியான திட்டத்திற்கு ஒரு தடையாக எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. அந்த வகையிலே உங்களுடைய இந்த நிதி தேவை என்பது எந்த வகையிலே ஈடு செய்யப்படுகின்றது, ஆனால் அதற்கு மேலால் எவ்வளவு தூரம் தேவைப்படுகின்றது, அதை பற்றியும் சொல்லுங்களேன்.
முதலாவதாக நான் இந்த ஆவணங்கள் சேகரித்து அனுப்புறது என்ற மாதிரியான பங்களிப்பை பற்றி குறிப்பிட்டேன். அப்போ எல்லாமே 3-4 வகையாக பங்களிக்க முடியும். ஒன்று இந்த ஆவணங்களை சேகரிக்கிறது, இன்னொன்று இந்த இப்படி நூலக தளம் ஒன்று இருக்குது, இதை பற்றி பரவலாக மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துறது, மற்றது இணைந்து செயல்படுறது, அதாவது இந்த ஆவணங்களுக்கு அப்பால் பலவிதமான வேலைகள், இந்த அறிக்கைகள் அதுகள் போன்றவற்றை எல்லாம் செய்வதற்கான ஒழுங்குகள். இவற்றை விட முக்கியமான சிக்கலாக இருக்கிறது இந்த நிதி மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கும். அதாவது இப்போ நேரடியாக தொடர்புகளை ஏற்படுத்தி பங்களிக்கவோ அல்லது நேரத்தினுடாக தருவ முடியாத ஆட்களுக்கும் நிதியாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நிதியை கொடுத்தால் அதை பயன்படுத்தி கொண்டு நிறைய வேலைகளை நாங்களால் செய்து முடிக்க முடியும். இப்போ எங்களாலன்னு சொன்னால் இப்போ நான் அல்ல இப்போ இலங்கையில் இருக்கிற நண்பர்கள் இவற்றை செய்து கொண்டு போவார்கள். அதில் இப்போ நீங்கள் எவ்வளவு செலவாகும் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த ஆண்டிலே ஏறத்தாழ 16 லட்சம் இலங்கை ரூபாய்களை பயன்படுத்தி இருந்தோம். ஏறத்தாழ 3000 ஆவணங்களை இணையத்துக்கு கொண்டு வந்துருக்கிறோம். நாங்கள் தனியே ஆவணங்களை இணையத்தில் போடுறதுன்றோட நீக்க இல்லை. பாடசாலைகளில் சில கூட்டங்கள் நடத்தி அதில் ஏன் இந்த முக்கிய ஆவணத்தின் முக்கியத்துவங்கள், தகவல் சூழலில் அறிவை இணையத்தினோட பெற்றுக்கொள்றதுக்கான முயற்சியில் பெற்ற சில அறிமுகங்கள் கூட்டத் தொடர்கள் எல்லாம் செய்கிறோம். ஆனால் அதை விட்டு பார்த்தா கூட 3000 புத்தகங்கள் ஏற்றி இருக்கிறோம். சராசரியாக ஒரு 180 பக்கம், ஒரு A5 அளவில் ஒரு 180 பக்கம் கொண்ட ஒரு புத்தகத்தை இணையத்துக்கு ஏற்றுறதுக்கு எங்களுக்கு ஒரு இலங்கை காசு ஒரு 500 வரைக்கும் முடியும். 500 ஆஸ்திரேலியாவில் பார்த்தா ஒரு $5. அப்போ ஒரு ஒரு பேர்கர் வாங்கி சாப்பிட்ற காசு. அதுக்கு ஒரு புத்தகம் உலகத்தில் நிரந்தரமாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம். அப்போ ஒரு $5 பங்களிக்க முடிஞ்சால் கூட ஒரு புத்தகம் எல்லா சந்ததிக்கும் எல்லா நாட்டிலையும் சென்று கிடைக்கும் என்றைக்குள்ளே அது அந்த நிதி பங்களிப்பின முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளலாம்.
அது காலாகாலத்திற்கும் அப்படியே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மேம்படுத்துகின்றோம்.
நிச்சயமாக ஒரு புத்தகத்தை அழிவில் இருந்து காப்பாற்றுகிறோம் கூட சொல்லலாம்.
நிச்சயமாக இதில் முக்கியமான ஒரு விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இப்படி தன்னார்வலர்களால் இப்படியான ஒரு முயற்சி நடத்தப்பட்டாலும் கூட இதை உங்களை போன்ற அன்பர்கள் செய்யும் பொழுது அவற்றை இன்னொரு குழுவை வைத்து கொண்டு செய்யும் பொழுது அவர்களுடைய நேரமும் காலமும் அதை தவிர இப்படியான பணிக்காக தேவைப்படுகின்ற உப கருவிகள், அதாவது நீங்கள் அது ஸ்கேனர் அல்லது கம்ப்யூட்டர் இப்படி எத்தனையோ தேவைகள் இருக்கும் இல்லையா, அவற்றையும் நாங்கள் சேர்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த நிதி தேவை என்பது எப்பொழுதுமே ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது இல்லையா?
நிச்சயமாக. உதாரணமாக நாங்கள் பயன்படுத்துகிற அளவு மிக அதிகம்ன்றதால் நாங்கள் வாங்குகிற ஒரு இந்த ஸ்கேனர் கம்ப்யூட்டர் கருவிகள் ஒரு ஆண்டுக்கு மேலே நின்று பிடிக்கிறது இல்லை. வாங்கினோம்னு சொன்னால் நாங்கள் தொடர்ந்து பாவிக்கிறது தானே, அதாவது நிரந்தரமாகவே 4-5 ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து செய்கிற மாதிரி தான் செய்கிறோம். அப்போ தொடர்ந்து கருவிகள் மாற்றிக்கொண்டிருப்போம், அதில் அந்த சம்பள பணங்கள் வரும், இணையத்தில் அதை ஏற்றி கொள்றதுக்கும் செலவு செய்கிறோம். அந்த வகையில் பார்த்தால் நிதி தேவைன்றது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருது. ஏனென்றால் இப்போ தான் பரவலாக எல்லோரும் அறிவதால் நிறைய புத்தகங்கள் அனுப்பினோம், அவர் எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு வந்து சேர்க்குதுன்னு சொல்லியிருக்கல. நிதி தேவைன்றது ஒரு மிக நிதிதான் தேவைன்றது இல்லை. இப்போ நாங்கள் முடிந்த அளவுக்கு தன்னார்வமாக நிறைய வேலை செய்யலாம், ஆனால் நிதி இன்று கிடைக்கக்குள்ள எவ்வளோக்குள்ள கிடைக்குதோ அவ்வளோக்குள்ள நிறைய வேலைகளை செய்து முடிக்கலாம்.
எனவே கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேர்கள் கூட இப்படியான பங்களிப்புகளை இந்த தொடர்புகளை ஏற்படுத்துவதன் மூலம், அதாவது நீங்கள் noolaham.org என்கின்ற இணையதளத்திற்கு போனால் கூட அங்கே தொடர்புகள் போன்ற விவரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன இல்லையா?
நிச்சயமாக.
அந்த வகையிலே கோபி, ஏதாவது இந்த நூலக திட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். இப்பொழுது உலகம் எப்படியோ மாறிவிட்டது, இந்த தொழில்நுட்ப வசதிகளை காலம் உள்வாங்கி கொண்டு பலவிதமான நன்மைகளை இந்த தொழில்நுட்ப உதவிகளை கொண்டு செய்கின்றார்கள். குறிப்பாக நூலகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது இயங்குகின்ற செயல்நிலை நூலகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், குறிப்பாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை எடுத்துக்கொண்டால், நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலே ஒரு மூலையிலே இருக்கின்ற ஒரு நூலகத்தில் இருக்கின்ற நூலை இன்னொரு பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு நூலகத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த மாற்றம் வந்திருக்கின்றது. ஆனால் இப்படியான ஒரு மாற்றம் வந்திருந்தாலும் கூட தமிழ் சூழலை எடுத்துக்கொண்டால், தமிழ் புத்தகங்கள் என்பது எப்பொழுதுமே உலகத்திலே பரவலாக இப்படியான நூலகங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவற்றிலே கிடைப்பது மிகவும் குறைவு என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு நிலையிலே இந்த noolaham.org என்கின்ற இந்த இணையம் மூலமான ஒரு ஈழத்தமிழ் நூலகம் என்பது மிக மிக அத்தியாவசியமான ஒரு தேவையாகப்படுகின்றது. குறிப்பாக இன்னொரு ரீதியில் எடுத்துக்கொண்டால், விக்டோரியா மாநிலத்திலும் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்திலும் தமிழை உயர்தர பாடநெறிக்கான ஒரு பாடமாக அங்கீகரித்திருக்கின்றார்கள். அப்படி அங்கீகரிக்கும் பொழுது மேற்படிப்பிலே படிக்கின்ற மாணவர்களுக்கான ஆய்வு திட்டங்களுக்கு நூல்களை பெறுவது என்பது பெரும் சவாலான ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்படியான மாணவர்களோடு நான் பேசிய பொழுதும் பழகிய பொழுதும் அவர்களுக்கான அந்த வளங்கள், அதாவது இந்த ரிசோர்ஸஸ் என்பது ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு நூலகத்தை சார்ந்தோ அல்லது அந்த ஒரு மாணவனோ அல்லது அந்த மாணவிக்கோ இருக்கக்கூடிய தொடர்புகளை வைத்து கொண்டு அந்த மட்டுப்படுத்தலோடு மட்டும்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால், ஒரு பிள்ளை ஒரு திட்டத்தை ஒரு ஆய்வை மேற்கொள்ளும் பொழுது அந்த புத்தகத்தை வாங்க வேண்டுமென்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும் கூட அந்த புத்தகம் அங்கே இருக்கின்றது அல்லது இருந்தால் அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று பல காரணிகள் தடையாக இருக்கின்றன. அப்படியான வேளையிலே இந்த நூலக திட்டம் என்பது உண்மையிலேயே ஒரு பெரும் வரப்பிரசாதமாக இருக்கின்றது. கல்வி என்று எடுக்கும் பொழுது கல்வி சார்ந்த வகையிலே இந்த நூலக திட்டத்தினுடைய பணியை பற்றி சொல்லுங்களேன்.
நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த ஆய்வுத்தேடல்கள் என்றது ஒரு முக்கியமான விடயம். நூல்களை கூட நாங்கள் புதுசாக எங்கேயாவது இடங்களிலிருந்து தெரிவித்து கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அந்த பழைய சஞ்சிகைகள், பத்திரிகைகள், அந்த மலர்கள் போன்றவை வேறு இடங்களில் எடுக்க முடியாது. இப்போ புத்தகங்களை மட்டும் விட்டுக்கொண்டால் மிச்சம் எல்லா விடயமுமே அந்தந்த இடங்களில் மட்டும்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ யாழ்ப்பாண நூலகத்தில் உள்ள விடயங்கள், அல்லது யாழ் பல்கலைக்கழக நூலகம், அல்லது இங்கே சிட்னி தமிழர் அறிமுகத்தில் உள்ள புத்தகங்கள் பார்த்தால் அந்த பிரதேசத்தில் உள்ள ஆக்கள் மட்டும்தான் அவற்றை பயன்படுத்தலாம். அப்போ இணையத்தில் ஊடாக எல்லாரும் பயன்படுத்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்றது ஒரு முக்கியமான விடயம். அதே நேரம் ஒரு பாரம்பரியமான நூலகங்களுக்கு மாற்றீடாக அந்த இணைய நூலகம் வரும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் ஒரு நீங்கள் ஒரு நூலகத்துக்கு போய் அந்த புத்தகத்தை கையால் எடுத்து அந்த நூலகரோட கதைச்சு நாலு புத்தகங்களை தட்டி பார்த்து அந்த ஒரு சமூக நிறுவனமான நூலகம் என்ற ஒரு விடயத்துக்கு ஒரு இணைய நூலகம் ஒரு மாற்றீடு இல்லை. அதுவும் தேவைதான், இதுவும்
தேவைதான்.
அதே நேரம் இதில் வசதிகள் வாய்ப்புகள்ன்றது மிகவும் கூட. இப்போ இப்போது இலங்கை சூழல் எடுத்து முக்கியமாக நீங்கள் இப்போ ஆஸ்திரேலிய சூழலை சொல்லியிருந்தீங்கள், அது உண்மை. அந்த மாணவர்கள் இப்போ சிறுவர்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்காமலும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மிக அண்மையில் தான் நாங்கள் பெருமளவு நூல்கள் சேர்த்துருக்கிறோம். அப்போ அதில் அவர்கள் நிறைய விடயங்களை இதில் தேடலாம்ன்றது உண்டு. அப்படி ஏதாவது கிடைக்காட்டி இப்போ நீங்கள் இலங்கையிலுள்ள நண்பர்களை தொடர்பு கொண்டால், நூலகத்தின் ஊடாக இப்போ நூலகம் ஃபவுண்டேஷனுக்கு இப்போ நீங்கள் கடிதங்கள் எழுதினால் அதன் ஊடாக ஏதாவது ஆவணங்கள் தேவை என்றால் அவற்றை தேடி எடுத்து இணையத்தில் ஏற்றக்கூட அவர்கள் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறேன்.
மிகவும் மகிழ்ச்சி. ஏனென்றால் அப்படியான ஒரு வாய்ப்பு ஏற்படும் பொழுது உங்களுடைய அந்த திரட்டலிலே அகப்படாத சில நூல்களை இன்னொரு வாசகனோ அல்லது இப்படியான ஒரு ஆய்வில் இருக்கின்றவரோ அதை நீங்கள் முன்மொழியும் பொழுது அதை நீங்கள் தேடி பெற்று அதனையும் களஞ்சியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் இல்லையா?
நிச்சயமாக. அப்போ அதாவது ஒரு தேடல் தான் இதில் முக்கியம். இப்போ பாரம்பரியமாகவே நூலக மண்டைகள் எங்களுடைய அறிவு, எங்களுடைய தகவல்களை அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு கடத்துறதும் அது ஒரு முக்கியமான பணியாக இருந்திருக்குது. அந்த அளவில் இது ஒரு தேடல் முயற்சி தான். இப்போ உங்களுக்கு ஒரு புத்தகம் தேவையா, தேடி பாருங்க, இல்லையா அதில் உருவாக்குவோம், ஒன்றில் புதுசாக எழுதுவோம், அல்லது இருந்தால் எங்கேயாவது தேடி எடுத்து கொண்டு வருவோம். அதாவது பெரிய ஒரு அறிவு தேடல் முயற்சி ஒன்று சொல்லி. இப்போ இது இங்கத்திய பயன்பாடுன்றது வேற. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இலங்கை சூழல் எடுத்துக்கொண்டால் இப்போ போருக்கு பின்னால் காலத்தில் புதுசாக தான் இப்போ தான் பாடசாலைகள் கட்டப்படுகிற மாதிரி நிலைமை கூட இருக்குது பல சூழல்களில். இப்போ அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ ஒரு 100 பாடசாலைகள் இல்லை உண்மையில் ஒரு 1000 பாடசாலைகள் இருக்கும். ஒரு 10,000 பாடசாலையில் தமிழ் பிரதேசத்தில் அவ்வளோ இல்லாடி ஒரு 5,000 பாடசாலைன்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா 5,000 பாடசாலையில் ஒரு புத்தகத்தின் 5,000 பிரதிகளை அடித்து கொண்டு போய் கொடுக்கறது என்று சொல்கிறது ஒரு பெரிய ஒரு நிதி சார்ந்த விடைய.
கண்டிப்பாக
கல்வி சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் செய்ய மாட்டேன். என்ன முக்கியமாக இப்போ எங்கள்ட சூழல் நிலைகளில் நான் சனிய பாட புத்தகத்தை நம்பின ஒரு சமூகமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தேடல் தேவை. அப்போ ஒரு 5,000 புத்தகத்தை அடித்து கொண்டு போய் கொடுக்குறதுன்றது சாத்தியப்படாது. ஆனால் நீங்கள் அந்த 5,000 பள்ளிக்கூடத்தில் இந்த கணினி வசதிகள் வருமென்றால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போ கணினியும் இணையமும் எல்லாருக்கும் போய் கிடைக்கும். ஏனென்றால் இப்போ மேற்கு நாடுகளும் பெரும் நிறுவனங்களும் அந்த கணினி கூடாகத்தான் இப்போ வியாபாரத்தை செய்யணும். கிரெடிட் கார்டும் கணினியும் தான். அப்போ அவை அதுக்கான யூஎஸ்ஐட் போன்ற நிறுவனங்கள் கூட உதவி செய்து இந்த இணைய வசதி ஏற்படுத்துங்கன்னு சொல்லி இப்போ அவர்கள் அதை கொண்டு வந்த இன்னொரு 4 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு பாடசாலையிலும் ஒரு கணினி வசதி வரும். ஆனால் ஒவ்வொரு பாடசாலையிலும் 1,000 புத்தகம் 10,000 புத்தகம் கொண்ட நூலகத்தை அமைக்க முடியாது. அப்போ இணையத்தில் அமைச்சு கொண்டு வந்து சொன்னால் அவை இந்த பாடசாலைகள் மட்டும் இல்லை, இப்போ நான் ஜால் நூலகத்தில் கூட பெருமளவு கணினிகள் இருக்கின்ற இணையத்தை பாவிக்கலாம். அதேமாதிரி சனசமூக நிலையங்கள் கூட கணினியை கொண்டு வரும். அப்போ அது நூடாக ஒரு நூலகத்தை அமைச்சு கொண்டால் எல்லாரும் பயன்படுத்தலாம்.
கண்டிப்பாக.
அப்போ அது ஒரு கல்வி நடவடிக்கைகளுக்கு, பொருளாதாரம் சார்ந்த அபிவிருத்திகளுக்கும் இப்போ ஒரு தகவல் காலத்தில் இருக்கிறோம் நாங்கள். அந்த அளவில் ஒரு பெரிய ஒரு பாய்ச்சலை இப்போ எங்களோட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். இன்றைக்குள்ளே இது ஒரு பெரும் ஒரு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும். இப்போ இதை உடனடியாக இப்போ 2005 நாங்கள் துவங்கைக்குள்ளே கூட எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு பெரிய வளர்ச்சி பெற வேண்டும். ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு வந்த வளர்ச்சின்றது மிக முக்கியம். இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு
ஒரு இன்னும்
இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட சூழலை, எங்களோட பிள்ளைகளுக்கான அந்த கல்வி வளங்களை, அந்த தேடல் வளங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தத்தான் அவை அந்த நேரத்தில் அதன் முழு பயனையும் பெற முடியும்.
கண்டிப்பாக, கண்டிப்பாக. அதாவது 30 ஆண்டுகள் கழிந்து யாழ் நூலகம் எரிக்கப்பட்டு 30 ஆண்டுகள் கழிந்த நிலையிலே நாம் இப்பொழுது இன்னொரு அறிவு களஞ்சியமாக வளர்ந்து வருகின்ற இந்த ஈழத்து தமிழ் நூலகம் பற்றி பேசி கொண்டிருக்கின்றோம். இந்த நூலகம் பற்றிய விரிவான விளக்கமான தகவல்களை அளித்திருந்தீர்கள் கோபி. அந்த வகையிலே இந்த நூலகம் ஃபவுண்டேஷன் என்கின்ற ஒரு நிறுவக மயப்படுத்தப்பட்ட அமைப்பாக நீங்கள் இப்பொழுது இந்த நிறுவனத்தை அமைத்திருக்கிறீர்கள். இதற்கு பங்காளிகளாக தன்னார்வலர்கள், முன் வந்து செயற்பட வேண்டுமென்றால் குறிப்பாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற நேயர்கள் சிட்னி நேயர்கள் மட்டுமன்றி உலகளாவிய ரீதியிலே இணையதளம் ஊடாக பல நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படியானவர்கள் எந்த வகையிலே இந்த பங்களிப்பை மேற்கொள்ளலாம்?
குறிப்பாக உங்களுடைய பிரதேசங்கள் சார்ந்து நீங்கள் குழுக்களை அமைத்துக் கொண்டு, இப்போ நீங்கள் தனிப்பட இப்போ உங்கள்ட்ட சில புத்தகங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் இந்த நிதியுதவி வழங்க நினைக்கலாம், தனிப்படவும் செய்யலாம், அல்லது ஒரு சின்ன குழுக்களை உருவாக்கி கொண்டு நீங்கள் இதை இப்படி, அதாவது இப்போ இதை உங்களுடைய ஒரு திட்டமாக நினைத்து, இப்போ நீங்கள் உங்களோட சார்ந்த, உங்களோட கோயில் சார்ந்த, உங்களோட பாடசாலை சார்ந்த, உங்களோட ஊர் சார்ந்த ஆவணங்களை கொண்டு சேர்க்கணும் என்றால் என்ன செய்யலாம் என்றது யோசிக்கலாம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு உங்களோட ஊரில் உள்ள கோயில் பாடசாலை ஆவணங்கள் எல்லாத்தையும் சேகரித்து இணையத்தில் ஏற்றுறதுன்னு சொன்னால் நீங்கள் அதை சேரீங்க, நாங்கள் இணையத்திலே போட்டு தரலாம். அப்போ நீங்கள் நாங்கள் இல்லை, நீங்கள் இந்த விஷயத்தில் இணைஞ்சு கொள்ளுங்க. அப்போ இதில் வந்து இதில் இப்போ இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் ஆரம்பத்திலேருந்து நான் செயல்பட்டு வந்திருக்கேன். இப்போ இப்போ உண்மையாக பெருமளவில் செயல்பட்டு கொண்டிருக்காங்க எல்லாருமே. பிறகு இதில் ஆர்வம் காரணமாக வந்து இணைஞ்சு ஆக்கலாம், இணைஞ்சு பொறுப்புகளை எடுத்துக்கொண்டு ஆக்கலாம். இப்போ அதன் மூலம் இப்போ இதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆறு ஒரு நபர் இப்போ நாளைக்கு நூலக திட்டத்தை நூலக நிறுவனத்தை முன்னெடுக்கிற ஒரு ஆளாக கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ இதில் இந்த ஆர்வம் சார்ந்த இந்த முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சு கொண்டு இதில் பங்கு பெற வந்தாக என்றால் அவை எல்லாருக்கும் இது தன்னார்வ நிறுவனம், மிகவும் திறந்த நிலையில் நிறுவனம், யார் பங்களிக்கிறோம் என்ன செய்யணும் முழுக்கையும் வெளிப்படையாக வச்சுருக்கிறோம். நீங்கள் வந்து நேரடியாக இணைஞ்சு பங்கு பெறலாம். அப்போ ஒரு விதத்தில் நீங்கள் குழுக்கள், ஒரு பிரதேசம் சார்ந்த குழுக்களை உருவாக்கிக் கொள்கிறன்றது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
அந்த வகையில் இப்படியான இந்த தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு எந்த மின்னஞ்சலோ அல்லது ஏதாவது தொடர்புகள் இருந்தால் அதையும் தாருங்களேன்.
மின்னஞ்சல் முகவரியை நீங்கள் வழக்கமாக நீங்கள் நூலகம் .org என்ற இடத்துல போய் பார்த்து கொள்ளலாம். அதில் சில தொலைபேசி இலக்கங்களும் உள்ள இலங்கை தொலைபேசி இலக்கங்கள். அது தவிர நீங்கள் நூலகம் foundation@gmail.com என்ற முகவரிக்கும் மின்னஞ்சல் போடலாம். NOOLAHAMFOUNDATION@gmail.com என்ற முகவரி. இப்போ இது இவ்வளவையும் இப்பொழுது எழுதி வைச்சோ அல்லது ஞாபகப்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் நூலகம் .org போனால் அங்கே இந்த விவரங்கள் உள்ளன. அதுக்கு ஒரு மடல் எழுதி நீங்கள் என்ன செய்ய போறீங்க, என்னென்னு பங்களிக்கலாம், எங்கே இருக்கிறீங்க, என்ன புத்தகம் தர போறீங்க, அல்லது நிதி அளிக்க போறீங்களா, என்னதை கேட்டாலும் உடனே நாங்கள் பதில் போடுவோம்.
மிகுந்த மகிழ்ச்சி கோபி. அதாவது ஒரு முக்கியமான ஒரு நாளிலே, அதாவது மறக்க முடியாத ஒரு வடுவான நாளிலே, இன்னும் ஒரு துளிர்க்கின்ற ஒரு விஷயம், அதாவது துளித்து கொண்டு இன்னும் பரவலாக செய்ய வேண்டிய ஒரு திட்டம் பற்றி ஒரு பகிர்வை இன்று இந்த வேளையிலே பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையிலே இந்த நேர்காணலுக்கு வந்து ஒரு விரிவான விளக்கமான பகிர்வை வழங்கியமைக்காக உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நிச்சயமாக, உதாரணமாக நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் 97,000 புத்தகம் இருந்து போய்விட்டது என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பது இனியும் பயனில்லை. நாங்கள் இனி எத்தனை ஆயிரம் புத்தகங்களை இணையத்துக்கு கொண்டு வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய நூலகமாக மாற்றுவோம் என்றதை பற்றி யோசிக்க வேண்டிய காலமாகிவிட்டது. நாங்கள் 30வது ஆண்டிலே அதைத்தான் சொல்லலாம். நாங்கள் பலவற்றை நினைத்து கவலைப்படுவது எந்த பயனும் இல்லை. இது ஒரு துன்பகரமான நாளாக யோசித்தும் பிரயோசனம் இல்லை. இப்போ இன்றைக்கு ஆண்டில் இருந்து அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே என்ன விதத்தில் புத்தகத்தை நிரந்தரப்படுத்தலாம் என்ற மாதிரியாக நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் அது ஒரு வளர்ச்சிகரமானமாகவும் ஒரு பேண்டகு ஒரு முன்னேற்றமாகவும் இருக்கும். அதை பற்றி எல்லோரும் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் நான் சொல்லுவேன். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினருக்கும் காணப்பெற பாபா உங்களுக்கும் எனது மிக்க நன்றிகள். நேயர்களுக்கும் மிக்க நன்றி.
மிக்க நன்றி கோபி. இந்த நூலக திட்டம் என்பது இன்னும் பரவலான ஒரு பெரும் வளர்ச்சி அடைந்த ஒரு அமைப்பாக மாற வேண்டும். இன்னும் இன்னும் பல்லாயிரம் நூல்கள் இந்த இணையத்திலே இப்படியான இந்த ஈழத்து தமிழ் நூலகத்திலே திரட்டப்பட வேண்டும் என்றும் வாழ்த்தி உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.